அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றிலிருந்து யூதா புத்தகத்தை படிக்கப் போகிறோம். இந்த சிறிய புத்தகத்தை படிப்பது ஒரு தங்கச் சுரங்கத்திலே பணிபுரிவது போல இருக்கிறது. ஏனென்றால் எல்லாமே விலையேறப்பெற்ற சத்தியங்கள், அதே வேளையிலே தோண்டி எடுக்கப்பட வேண்டியவை. இந்த புத்தகத்தை எழுதியவர் யூதா. யூதா என்பதும் யூதாஸ் என்பதும் ஒன்றுதான். யூதா இங்கே தன்னை பற்றி சொல்லும்பொழுது யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாம் சுவிசேஷத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அங்கே மூன்று அல்லது நான்கு பேர் யாக்கோபு என்ற பெயரோடு காணப்படுகிறதை பார்க்கலாம். அதேபோல யூதாஸ் என்ற பெயரோடு மூன்று பேர் காணப்படுகிறார்கள். நாம் இந்த புத்தகத்தை எழுதியவரை அடையாளம் காண மத்தேயு உதவி செய்கிறார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 55 வசனம், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா என்று வாசிக்கிறோம். எனவே இந்த இரண்டு சகோதரர்கள், முதலாவது யாக்கோபு, யாக்கோபு நிருபத்தை எழுதியுள்ளார். இரண்டாவதாக யூதா, இவர் யூதா நிருபத்தை எழுதியுள்ளார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள். மற்ற இரண்டு யூதாஸ்களும் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக காணப்பட்டார்கள். யூதாஸ் காரியோத்து நம் எல்லாருக்கும் தெரிந்தவன்தான். இவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தவன். மற்றொரு அப்போஸ்தலனாகிய யூதாஸ் இவ்வாறு வேறுபடுத்தி காட்டப்படுகிறான். பாருங்கள், யோவான் 14:22, ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான் என்று பார்க்கிறோம். இவன் ஸ்காரியோ தள்ளாத என்ற விதத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறான். எனவே நாம் இந்த நிருபத்தை எழுதியது மூன்றாவது யூதாஸ் என்று விசுவாசிக்கிறோம். நாம் வேதத்திலே பார்த்தபடி இந்த யூதாஸ் இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரன். யாக்கோபோ அல்லது இந்த யூதாவோ தன்னை இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரன் என்று சொல்லவில்லை, அடையாளப்படுத்தவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது தேவனுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய யாக்கோபு என்றுதான் யாக்கோபு 1:1 சொல்கிறார். யூதா தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று சொல்லுகிறார். யூதா தன்னை ஊழியக்காரன் என்கிறார். இதன் பொருள் பரிபூரண அடிமை என்பதாகும். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. சரி, யாக்கோபும் யூதாவும் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவை ஏன் முக்கியப்படுத்தி கூறவில்லை? இதற்கான காரணம் தெளிவானது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடக்கின்ற வரை யாக்கோபோ யூதாவோ அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தன்னை மேசியா என்று சொன்னதையும் விசுவாசிக்கவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் தான் அவர் மேசியா என்பதை இவர்களுக்கு உணர்த்தியது. அதுவரை அவர்கள் இயேசுவை ஒரு பக்தியுள்ள மனிதராகத்தான் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்தான் அவர்கள் விசுவாசிகளானார்கள். பார்த்தீர்களா, அவர்கள் இயேசு மாம்சத்திலே இருந்தபொழுது அவரோடு கூடத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவரை அவர்கள் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை. சங்கீதம் 69 இயேசு நாசரேத்திலே வளர்ந்தபொழுது தனிமையையும் தவறாக புரிந்து கொள்ளுதலையும் அனுபவித்தார் என்று தீர்க்கதரிசியின் வார்த்தைகளாக நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக சங்கீதம் 69:8 பாருங்கள், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் என்று காண்கிறோம். ஆம், அவருடைய சகோதரர்கள் அவரோட கூட வளர்ந்திருந்தும் அப்பொழுது இயேசுவை உண்மையாகவே அறிந்து கொள்ளவில்லை. 2 கொரிந்தியர் 5:16 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்கிறார். யூதா இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரனாக இருந்த போதிலும் இப்பொழுது அவர் மகிமையடைந்த கிறிஸ்துவாக இருக்கிறார் என்றும் நம்முடைய மாம்ச உறவு எந்த விதத்திலேயும் அர்த்தமற்றது என்றும் உணர்ந்து கொண்டார். இந்த யூதா எல்லாரும் இயேசுவினிடத்திலே வருவது போலவே ஒரு பாவியாகவே வந்தார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்பை பெற்று ஊழியரானார். அப்போஸ்தலர்களின் காலத்திற்கு பின்பு எழுந்த மக்களின் நடவடிக்கைக்கு இந்த யாக்கோபு மற்றும் யூதாவின் செயல்பாடு ஒரு அற்புதமான பதிலாக அமைந்தது. அந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தார் மிகவும் விசேஷித்தவர்கள், புனிதமானவர்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கை எழும்பிற்று. அவ்வாறு அவர்கள் மதிப்பளிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் விசேஷித்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் எவ்வாறு இயேசுவினிடத்திலே விசுவாசத்தோடு வர வேண்டுமோ அப்படியே அவர்களும் சாதாரணமாக விசுவாசத்தோடு அவரிடத்திலே வந்தார்கள். தேவன் தம்முடைய குமாரனை சுமப்பதற்காக மரியாளை திடீரென்று தெரிந்தெடுத்து விடவில்லை. ஆனால் அதற்காக அந்த பெண்மணியை எல்லா மக்களுக்கும் மேலாகவும் உயர்த்தி போற்ற வேண்டும் என்பதல்ல. அவர்கள் தனக்குரிய சரியான இடத்தை பெற்றிருக்கிறார்கள். எலிசபெத் வாழ்த்திய பொழுது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றுதான் சொன்னாலே ஒழிய ஸ்திரீகளுக்கு மேலாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லவில்லை. லூக்கா 1:47 வசனத்திலே மரியாள் சொல்லும்போதும் தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எனவே அந்த குறுகிய காலகட்டத்திலே சபையில் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் உயர்ந்ததாக மதிக்கப்பட்டது. ஆனால் அதை யாக்கோபுவும் யூதாவும் கண்டிப்பாக எதிர்த்திருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அவர்களும் தங்களை இயேசு கிறிஸ்துவின் அடிமைகள் என்றே கூறி தங்களை தாழ்த்தினார்கள். இந்த யூதா புத்தகம் கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 66 முதல் 69 எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் மைய கருத்து விசுவாச துரோக நாட்களில் நம்பிக்கை ஊட்டல் என்பதாகும். யூதா நம்முடைய இரட்சிப்பை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை எழுத தன் பேனாவை எடுத்திருக்கலாம். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து ஒருவேளை யூதா எழுத நினைத்திருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலாய் பவுல் அதை குறித்து ரோமர் நிருபத்தில் எழுதிவிட்டார். அல்லது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுத அவர் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் பவுல் அதை குறித்து 1 கொரிந்தியரிலே எழுதிவிட்டார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை குறித்து சொல்ல ஒருவேளை யூதா தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் பவுல் அதை குறித்தும் 2 கொரிந்தியரிலே எழுதிவிட்டார். ஒருவேளை விசுவாசத்தை குறித்து எழுதும்படி யூதா முடிவு செய்திருக்கலாம். ஆனால் கலாத்தியரிலே பவுல் அதை குறித்து எழுதிவிட்டார். இல்லாவிட்டால் சபையை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக சொல்ல அவர் எண்ணியிருக்கலாம். ஆனால் எபேசியரிலே பவுல் அதை குறித்தும் எழுதிவிட்டார். யூதா இயேசு கிறிஸ்து என்ற நபரை குறித்து சொல்ல முடிவு செய்திருக்கலாம். ஆனால் கொலோசேயரிலே பவுல் அதை எழுதிவிட்டார். யூதா நம்முடைய மகா பிரதான ஆசாரியரை குறித்து எழுத நினைத்திருக்கலாம். ஆனால் எபிரேய ஆக்கியோன் இதை குறித்து ஏற்கனவே எழுதிவிட்டார். அல்லது ஐக்கியத்தை குறித்த சத்தியத்தை எழுத யூதா தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் யோவான் இதை குறித்து பின்னாலே எழுதப்போகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் யூதா மற்றொரு சத்தியத்தை எழுதும்படியாக அவரை ஏவி எழுப்பினார். யூதாவின் மைய கருத்து வரப்போகின்ற விசுவாச துரோகம் என்பதாகும். இதிலே அவர் நமக்கு விசுவாச துரோகத்தை குறித்த நீண்ட ஒரு தெளிவான விளக்கத்தை தருகிறார். இதை அவர் நாடக பாணியிலே எழுதி வைத்திருக்கிறார். சபையானது பயணப்பட்டு போய்கொண்டிருக்கும் சாலையின் ஆபத்தான திருப்பு முனையிலே ஒரு சிவப்பு விளக்கை யூதா தொங்கவிடுகிறார். எதிர்காலத்திலே வரப்போகின்ற பயங்கரமான சூழ்நிலைகளை குறித்து யூதா தெளிவான வார்த்தைகளால் பயபக்தி உண்டாக்கும் வார்த்தைகளால் விளக்குகிறார். இந்த சிறிய நிருபம் திருடனுக்கு எதிரான எச்சரிக்கை மணியடிக்கிறது. விசுவாச துரோகம் சபையிலே நுழைந்துவிட்டது. ஒருவரும் பார்க்காதபொழுது பக்க வழியாய் நுழைந்துவிட்டது. மேலும் சிறிய நிருபம் ஒரு அணுகுண்டு போல இருக்கிறது. முதலாவது அணுகுண்டு ஹிரோசிமா நாகசாகியிலே விழவில்லை. யூதா எழுதிய இந்த நிருபமே உலகத்திலே விழுந்த முதலாவது அணுகுண்டு என்று சொல்லலாம். இது ஆதி திருச்சபையிலேயே எச்சரிக்கையாக வெடித்துவிட்டது. மோசேயின் சரீரத்தை குறித்து சாத்தானுக்கும் பிரதான தூதனாகிய மிகாவேலுக்கும் இடையிலே ஏற்பட்ட தர்க்கத்தை குறித்து வேதத்திலே யூதா மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார். இது வேதத்திலே ஒரு சிறந்த பகுதியாகும். அதேபோல இவர் ஏனோக்கின் தீர்க்க தரிசனத்தை குறித்தும் சொல்லுகிறார். இதையும் நாம் வேதத்திலே வேறெங்கும் காண இயலாது. இவர் 16,000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறதை காண்கிறார். யூதாவின் சிறிய தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சரியான அறிமுகமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நிருபம் எந்த தருணத்திலே எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் முதல் 3 வசனங்களிலே பார்க்கும்பொழுது யூதா இந்த நிருபத்தை எழுதுவதற்கான சூழ்நிலை குறித்து சொல்கிறதை பார்க்கலாம். யூதா நம்முடைய இரட்சிப்பை குறித்த ஒரு கருத்தை எழுத நோக்கமுடையவராக இருந்ததாக சொல்கிறார். ஆனால் ஆவியானவர் அதை தடுத்து நிறுத்தி சபையின் மீது வரப்போகின்ற விசுவாச துரோகத்தை குறித்து எழுதும்படியாக அறிவுறுத்தியதாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது முதலாம் வசனத்தை பாருங்கள். இதிலே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறுதியை குறித்து பார்க்கிறோம். யூதா 1:1 இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. யூதா என்ற பெயர் நாம் அறிமுகத்திலே பார்த்தது போல யூதாஸ் என்பதாகும். நாம் புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ் என்ற பெயருள்ள 3 நபர்களை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் இந்த நிருபத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய யூதாஸ் என்பதற்கு நமக்கு போதுமான சான்றுகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் என்று பார்க்கிறோம். இந்த ஊழியக்காரன் என்று சொல்வது அடிமையை குறிக்கிறது. இவர் தன் நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவை உரிமை பாராட்டவில்லை. இது ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களுக்கு பின்பு எழுந்த ஒரு தவறான கருத்திற்கு முடிவுண்டாக்கியது. அதாவது அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தாரை சபை மக்கள் மிகவும் புனிதமானவர்களாகவும் அற்புதமானவர்களாகவும் கருதி மிகவும் மதிப்பு கொடுத்தார்கள். ஒரு சிறந்த கிரேக்க தேவ மனிதர் வேத வல்லுநராயிருந்தார். அவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். யூதா கர்த்தரோடு உள்ள தன்னுடைய உறவை குறித்து மறைமுகமாக கூட சொல்லாததை இவ்வாறு விளக்கலாம். அவர் தன்னுடைய மாம்ச பிரகாரமான உறவு ஆவிக்குரிய உறவிற்கு கீழாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருப்பார் என்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல யூதா யாக்கோபினுடைய சகோதரர். எருசலேமில் உள்ள சபையிலே இவர் தூணாக இருந்தார் என்று அப்போஸ்தலனாய பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் என்று யூதா முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை சிறந்த கிரேக்க மொழிபெயர்ப்புகளிலே பார்க்கும்பொழுது பரிசுத்தப்படுத்து என்ற அர்த்தமுள்ள ஹகியாஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக அன்பு கூறு என்ற அர்த்தமுள்ள அகப்பயோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பிதாவாகிய தேவனாலே அன்பு கூறப்பட்டவர்களும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை விட அன்பு கூறப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவது மிகவும் சரியாக பொருந்துகிறதா இருக்கிறது என்று அநேக வேத வல்லுநர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனாலே நாம் அன்பு கூறப்படுகிறோம் என்று அறிவது நம்முடைய உள்ளத்திற்கு ஆறுதலாகவும் விலையேற பெற்றதாகவும் காணப்படுகிறது. கென்னத் என்பவருடைய மொழியாக்கம் மூல பாஷையில் உள்ள அர்த்தத்தை நமக்கு அதிகமாக தருகிறதா இருக்கிறது. இந்த முதலாம் வசனத்தை அந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிமையும் யாக்கோபின் சகோதரனுமாய யூதா பிதாவாகிய தேவனாலே அன்பு கூறப்பட்டவர்களும் அவருடைய அன்பின் நிலையான பாத்திரங்களுமாயிருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக காக்கப்பட்டவர்களும் நிலையாக கவனமாக கவனிக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இது வேதத்தின் சிறந்த ஒரு பகுதியாகும். நாம் பிதாவாகிய தேவனாலே அன்பு கூறப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக காக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறோம். நாம் இந்த வசனத்தில் அநேக வார்த்தைகளை விளக்கமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொன்றும் முக்கியமானவை. முதலாவது காக்கப்பட்டவர்களுமாகிய இந்த வார்த்தை பார்ப்போம். இந்த வார்த்தை யூதா புத்தகத்திற்கு திறவுகோல் போல காணப்படுகிறது. இந்த புத்தகம் விசுவாச துரோகத்தை குறித்து தெளிவுபட கூறுகிறது. வேதத்திலே வேறெங்கும் இதைப்போன்று சொல்லப்படவில்லை. எவ்வளவு பயங்கரமாக இது இருக்கிறது இல்லையா? ஆனால் யூதா நம்மை பயப்படுத்துகிறதற்காக எழுதவில்லை, இல்லாவிட்டால் நமக்கு தெளிவான ஒரு தகவலை கொடுப்பதற்காக அவர் எழுதவில்லை. அந்த விசுவாச துரோக நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியை தருவதற்காகவே இந்த பின்னணியத்தை நமக்கு தருகிறார். இந்த நிருபத்திலே காக்க என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்துகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனே அவர்களை காக்கிறவர். 21 வசனத்திலே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு என்றும், 24 வசனத்திலே வலுவாதபடி உங்களை காக்கவும் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். இதற்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொன்னாலும் ஒன்று உறுதி. இருண்ட விசுவாச துரோகங்களின் நாட்களிலே இது விசுவாசிகளுக்கு ரட்சிப்பின் உறுதியை தருகிறது. நாம் பார்க்க இருப்பது போல நீங்களும் நானும் இப்பொழுது விசுவாச துரோகங்களின் நாட்களிலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளுதல் நடைபெறுவதற்கு முன்னர் நாம் இதில் எவ்வளவு தூரமாக செல்வோம் என்று தெரியாது. வேறு எவரும் சொல்லவும் இயலாது. அவ்வளவு தூரம் விசுவாச துரோகம் பெருகிவிடும். நாம் விசுவாச துரோகத்தின் நாட்களிலே வாழ்கிறோம் என்பது உறுதி. பெரியமானவர்களே, காக்கப்படுதல் என்று சொல்லும்பொழுது உலகத்திலே உணவை 2 வழிகளிலே பாதுகாக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று புளி காடியை ஊற்றி பாதுகாக்கிறார்கள், மற்றொன்று சீனியை போட்டு பாதுகாக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்கள் யாவரும் புளி காடியிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அவ்விதமாக செயல்படுவார்கள். அதேபோல சீனியில் பாதுகாக்கப்படுகின்ற பரிசுத்தவான்களும் உண்டு. அவர்கள் சீனியாக நறுமண பொருட்களாக இருக்கிறார்கள். எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் பெண்களும் அல்ல, இந்த புலி காடியிலே பாதுகாக்கப்படுகிறவர்கள். தேவனுடைய கிருபையால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது அவர்களை காக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது சாத்தானை, ஜெயித்தார்கள் என்கிறார். அவ்வாறே விசுவாசிகள் மகா உபத்திரவ காலத்தை வெல்ல போகிறார்கள். இது ஒன்றே ஒன்றுதான் வழி. பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே மட்டுமே நாம் மேற்கொள்ள போகிறோம். தீமையானதை மேற்கொள்ள நம்மிலே எந்த ஒரு வல்லமையோ சிறப்பு தன்மையோ இல்லை. நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே கொடுத்த ஒரு விளக்கத்தை சற்றை கவனிப்போம். யோவான் 10:11 பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இவ்வாறு அவர் கூறிவிட்டு தொடர்ந்து தன்னுடைய ஆடுகளை குறித்தும் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். யோவான் 10:27-29 வசனங்கள் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்கிறார். ஒரு ஆடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதற்குரிய பெருமை ஆட்டிற்கு போய் சேராது. ஒரு ஆடு தன்னை காத்துக்கொள்ள இயலாது. அது தன் எதிரிகளோடு சண்டையிட கூறிய நகங்களையும் வலிய கால்களையும் உடையதல்ல. ஆட்டினால் ஓடிச் சென்று தப்ப இயலாது. முயலும் தன்னை காத்துக்கொள்ள இயலாது. ஆனால் அதனாலே பிரச்சனையிலிருந்து ஆபத்திலிருந்து விலகி இருக்க முடியும். ஆனால் ஒரு ஆட்டினாலே இதைக்கூட செய்ய இயலாது. அது உதவியற்றது. தேவனுடைய ஆடாகிய ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய சிறப்பு தன்மையை குறித்து பெருமை பாராட்டவில்லை. அவன் தன்னுடைய மேய்ப்பரை குறித்து பெருமை பாராட்டுகிறான். அவனுக்கு ஒரு அற்புதமான மேய்ப்பர் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எனக்கு என் ரட்சிப்பை குறித்து உறுதியில்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை உங்கள் மேய்ப்பர் மீதே பிரதிபலிக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை காப்பதாக சொல்லுகிறார். பிதாவினுடைய கரத்திலிருந்து படைக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் உங்களை வெளியே எடுத்துவிட முடியாது. இங்கே கேள்வி என்னவென்றால் நீங்கள் அவரை பிடித்திருக்கிறீர்களா இல்லையா என்பதல்ல, அவர் உங்களை பிடித்திருக்கிறார் என்பதே காரியம். அவரால் முடியும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரை நம்புவதும் முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய வார்த்தையிலே ரட்சிப்பு இருக்கிறது. நீங்கள் அவரை விசுவாசிப்பதும் விசுவாசிக்காமல் இருப்பதும் உங்களை பொறுத்த ஒரு காரியம்தான். உங்களுடைய ரட்சிப்பின் உறுதித்தன்மை அதில்தான் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு உறுதியாக ரட்சிப்பு உண்டு என்பதை அவர் ஏற்கனவே தெளிவுபட கூறிவிட்டார். நாம் இங்கே யூதாவிலே இரண்டு நாட்களாகிய விசுவாச துரோகத்தை குறித்து பார்க்கின்றோம். இருந்தபோதிலும் தேவன் தம்முடையவர்களை இப்பொழுதும் காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் காக்கப்படுகிறது மட்டுமல்ல, பாதுகாப்பாக நாம் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். இங்கே அழைக்கப்பட்டும் இருக்கிறோம் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல நாம் பார்க்கும்போது இது அனுப்பப்பட்ட அழைப்பு குரல் மட்டுமல்ல, இது அனுப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியால் உண்மையாக்கப்பட்ட ஒரு அழைப்பாகும். இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிக்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் திறந்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22 வசனம் முதல். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆயினும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவிலே ஞானத்தையும் தேவ பலனையும் கண்டுகொள்வீர்கள் என்றால், மேலும் நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களிலே ஒருவர். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆகும்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாகிவிடுகிறீர்கள். யூதா இந்த அர்த்தத்திலேதான் இங்கே சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய அழைப்பை உணர்ந்து அவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் அந்த அழைக்கப்பட்டவர்களின் கூட்டத்திலே ஒருவராக மாறுகிறீர்கள். அப்படிப்பட்ட கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எனவேதான் வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் கருத்துடனும் ஜபத்துடனும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு கடவுள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே பயனில்லை. அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்த இரட்சகர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் அவருடைய அழைக்கப்பட்ட கூட்டத்திலே இணைய முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத சகோதரனாய் சகோதரியாய் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் அழைக்கப்பட்ட கூட்டத்திலே தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். இந்த உலகத்திலேயும் அனுதினமும் உங்களை வழிநடத்த அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யூதா நிருபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உம்முடைய ஒன்று விட்ட சகோதரனாய் இருந்தாலும் யூதா தன்னை ஒரு அடிமை என்றும் உமக்கு ஊழியக்காரன் என்றும் தாழ்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்களும் எந்தெந்த நிலைமையிலே அழைக்கப்பட்டிருந்தாலும் தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த நிச்சயம் உள்ளவர்களாக உமக்கு அடிமைகள் என்ற உணர்வோடு கூட நாங்கள் எப்பொழுதும் எங்களை தாழ்த்தி காத்துக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே காக்கப்பட்டவர்களாக, உமக்குள்ளே அழைக்கப்பட்டவர்களாக, எந்தெந்தும் உம்மிலே வாழ்கிறவர்களாக காணப்பட நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது துக்கத்தோடும் பாரத்தோடும், எனக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள், நான் தற்கொலை செய்யலாமே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாலும், கர்த்தாவே, நீர் அவர்களை தேடி வந்தவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். அவர்களையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இதயத்தை தாரும். சரீர வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெண்டும் உம்முடையவர்களாக இருக்கும்படியாக காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு என்னென்ன வேலைகளுக்குள்ளே அவர்கள் கடந்து சென்றாலும் அந்த வேலையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்கள் கடமைகளை செய்ய நீரே கிருபை தாரும். ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீரை விலக்கி காத்துக்கொள்ளும். பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், ஆண்டவரே வல்லமை உள்ளவர்களாகவும், மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும், சுத்தம் உள்ளவர்களாகவும், உமக்கு பணிவிடை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு எந்த பணிவிடையை நிறைவேற்ற நீரே அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தூய ஆவியானவரே, அவர்களுக்கு துணை நின்று நீர் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். தேவையோடு மனதிலே பாரத்தோடுமை எட்டி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மேலே உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தை தாரும். வல்லமையான வாழ்க்கையை தாரும். தெளிவான விடுதலையை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14.